அனைவராலும் மிகவும் பிரபலமாக அண்ணா மற்றும் அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்ட தமிழகத்தின் தலைமகன் அண்ணா துரை. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அண்ணா துரை அரசியலில் இறங்குவதற்கு முன்பு ஒரு பள்ளி ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் பணியாற்றினார். திராவிட கட்சி, திராவிட கழகம் மூலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்த அண்ணா துரை பிறகு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனது சொந்த கட்சியை உருவாக்கினார். அரசியல் உலகில் மிகவும் செல்வாக்கு பெற்று விளங்கிய அண்ணா அவரின் மறைவுக்கு பின் இவரது பெயரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார் MGR. தமிழக முதல்வராக தன்னுடைய முதல்வர் பணியை சிறப்பாக செய்த அண்ணாவின் புகழ் சாதாரண மக்களிடையே பெரும் புகழை தேடி தந்தது. இவர் நவீன இந்தியாவின் செல்வாக்கு மிகுந்த வலிமையான அரசியல் தலைவர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் இவர் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒரு சிறந்த பேச்சாளராகவும் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய எழுத்தாளராகவும் புகழ் பெற்றார். அண்ணா அவர்கள் நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாளுக்கு மகனாக செப்டம்பர் 15, 1909 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்த ஒரு நடுத்தர நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள பச்சையப்பா உயர்நிலை பள்ளியில் தொடங்கினார். ஆனால் தன்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக தனது பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் கிளர்க்காக வேலை புரிந்தார். பிறகு அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை பச்சையப்பா கல்லூரியில் தொடர்ந்தார். 1930 தனது 21 ராணியை மனம் முடித்தார். பின்னர் 1934 BA ஆனர்ஸ் பட்டமும் பிறகு MA பொருளாதாரம் மற்றும் அரசியல் முதுகலை பட்டமும் பெற்றார். தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு ஆங்கில ஆசிரியராக பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில் தனது ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். ஆனால் குறுகிய காலத்திலேயே ஆசிரியர் தொழிலை விட்டு பத்திரிகை மற்றும் அரசியல் ஈடுபாடு கொண்ட அண்ணா தன்னை முழு அரசியல்வாதியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். தனது கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு அரசியலில் ஆர்வம் கொண்ட அண்ணா 1934 கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூரில் நடந்த ஒரு இளைஞர் மாநாட்டில் பெரியாருடனான முதல் சந்திப்பு ஏற்பட்டது. அவருடைய கொள்கைகள் மிகவும் அவரை ஈர்த்தது. அதனால் பெரியாரின் நிதி கட்சியில் சேர்ந்து அரசியல் பணியாற்றினார். பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் நிதி கட்சியில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொந்த கட்சியை உருவாக்கினார். நீதி கட்சி பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்த இவர் பிறகு விடுதலை மற்றும் அதன் துணை பத்திரிகையான குடியரசு பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றினார். அது மட்டுமல்லாமல் திராவிட நாடு என்ற தலைப்பில் ஒரு தமிழ் இதழையும் தொடங்கினார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது காலனி ஆதிக்கத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் வன்மையாக கண்டித்தது. ஆனால் இந்த கட்சி பெரும்பாலும் பிராமணர்கள், வட இந்தியர்களின் ஆதிக்கத்தை மிகுந்த கட்சியாக இருக்கிறது என்று பெரியாரால் விமர்சிக்கப்பட்டது. இதனால் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 கருப்பு தினமாக அறிவிக்க தனது தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார் பெரியார். இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த அண்ணா, இந்தியாவின் சுதந்திரம் இந்தியாவில் உள்ள அனைவரின் போராட்டத்திலும் வேர்வையிலும் கிடைக்கப்பெற்ற ஒன்று, அது ஆரிய மற்றும் வட இந்தியர்களால் மட்டும் பெறப்பட்டது அல்ல என்றார். இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 1948 நடந்த திராவிட கட்சியின் கூட்டத்திலிருந்து அண்ணா வெளியேறவும் நேர்ந்தது. அது மட்டுமல்லாமல் பெரியார் தன்னைவிட 40 இளையவரான மணியம்மாவை மணந்ததால் அண்ணாவும் அவருடைய ஆதரவாளர்களும் திராவிட கட்சியை விட்டு வெளியேறி 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனது சொந்த கட்சியை ஆரம்பித்தார் அண்ணா. இக்கட்சி குறுகிய காலத்தில் மக்களிடையே பெரும் செல்வாக்கையும் ஆதரவையும் பெற்றது. பெரியாரின் திராவிட கழகத்தில் இருந்தபோது அண்ணா பெரியாரின் திராவிட நாடு கொள்கைக்கு ஆதரவு அளித்தார். ஆனால் பெரியாரின் வாரிசாக கருதப்பட்ட அவரின் மருமகனான EVK சம்பத் இக்கொள்கைக்கு மறுப்பு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் பெரியாரின் திராவிட கழகத்தை விட்டு திமுகவிலும் இணைந்தார். ஆனால் அண்ணாவின் திமுக கட்சி தமிழ் திரைப்பட கலைஞர்களை முன்னிறுத்தி செயல்படுவதை விரும்பாத EVK சம்பத் திமுகவில் இருந்து விலகி 1961 தமிழ் தேசியவாத கட்சி என்று தனி கட்சியை தொடங்கினார். 1962 நடந்த மாநிலங்களவையில் அவர் பேசுகையில், நாங்கள் கோருவது தென்னிந்திய இந்தியா என்ற நாடு என்று உரையாற்றினார். அதன் பிறகு இந்தியா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டு தமிழர்கள் வாழும் பகுதி தமிழ்நாடு மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அண்ணா திராவிட நாடு திராவிடர்க்கே என்ற உண்மையை உணர்ந்த அவர் கொள்கையை கைவிட்டார். 1928 மோதிலால் நேரு அவர்கள் அதிகாரப்பூர்வ மொழியாக பயன்படுத்த இந்தியை பரிந்துரைத்த போது தமிழக மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் இந்தி வட இந்தியர்கள் முக்கியமான மொழியாக இருப்பதால் மற்ற மொழி மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட வேண்டும் என்று கருதி கடுமையாக எதிர்த்தார்கள். இதன் தொடக்கமாக காங்கிரஸ் கட்சி 1938 மதராஸ் மாகாணத்தில் சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய மொழியாக இந்தி பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இதை விரும்பாத அண்ணா, பாரதிதாசன், தமிழ் புலவர்கள், அரசியல் தலைவர்கள் என அனைத்து பற்றாளர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இது மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்த போராட்டத்தில் நடராஜன் என்பவர் தமிழுக்காக தன் உயிரையை தியாகம் செய்தார். அவரின் இறப்பை இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒரு முக்கிய தூண்டுகோலாகவும் இருந்தது. இதன் விளைவாக 1938 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாதுரை, பாரதிதாசன் உட்பட்ட பல தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 1950 இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறிய போது இந்தியாவின் அலுவலக ஆட்சி மொழியாக 15 ஆண்டிற்கு பின் 1965 நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு தமிழக மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியது. இதனால் 1960 திமுக கட்சி அண்ணாவின் தலைமையில் கட்டாய இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து சென்னையில் உள்ள கோடம்பாக்கத்தில் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்டது. பிறகு இந்தியா குடியரசுத் தலைவர் வருகையின் போது கருப்பு கொடி காட்டி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதை கண்ட இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்தி பேச மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும் வண்ணம் இந்திய அரசியல் அமைப்பில் சட்ட திருத்தம் நிறைவேற்றினார். அதன் பிறகு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டம் 1967 ஆண்டு நடந்த தேர்தலில் அண்ணா வெற்றி பெற ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்தது. 1967 ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து 9 மாநிலங்களில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சென்னையில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 1967 பிப்ரவரியில் சென்னை மாநில அமைச்சர் ஆனார் அண்ணா. ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார். மேலும் மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். அது மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் நிலவும் 3 மொழி திட்டத்துக்கு எதிராக தமிழ் ஆங்கிலம் என்று இருமொழி கொள்கையை அமல்படுத்தினார். பின்னர் ஜனவரி 3 1968 ஆண்டு 2nd உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. ஏப்ரல் 1968 ஆண்டு யேல் என்ற அமெரிக்க பல்கலைக்கழகம் இவருக்கு குட் ஃபெலோஷிப் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது. இந்த விருதை பெற்ற அமெரிக்கா அல்லாத ஒரே இந்தியர் என்ற பெருமையை தேடித்தந்தது. அதோடு அண்ணா அரசியல் வாழ்க்கையை தவிர நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் திரைக்கதைகள் எழுதும் திறமை படைத்தவராக விளங்கினார். அது மட்டுமல்லாமல் அண்ணாதுரை ஒரு மிகச்சிறந்த தமிழ் சொற்பொழிவாளரும் மேடை பேச்சாளரும் ஆவார். அவர் அவருக்கே உரித்தான தனிப்பட்ட பாணியில் அனைவரையும் கவர்கின்ற வகையில் பேசும் திறன் படைத்தவர். அவர் பல நாவல்கள், சிறுகதைகள் மற்றும் அரசியல் சார்ந்த மேடை நாடகங்கள் எழுதினார். அதோடு அவர் தனது சொந்த நாடகங்களில் நடித்தும் உள்ளார். 1948 ஆண்டு நல்ல தம்பி என்ற திரைப்படத்தை முதன் முதலில் அரங்கேற்றினார். இந்த படம் ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படமாகும். இந்த படத்தில் என் எஸ் கிருஷ்ணன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படம் இவருக்கு 12,000 ரூபாயை பெற்று தந்தது. இது அந்த நேரத்தில் ஒரு பெரிய தொகையாகும். அது மட்டுமல்லாமல் இவரின் மிகச்சிறந்த நாவலான வேலைக்காரி மற்றும் ஒரு இரவு போன்ற நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டன. இத்தகைய திரைப்பட பணியின் மூலமாக சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் போன்ற திரை நட்சத்திரங்களின் ஆதரவு இவருக்கு கிடைக்கப்பட்டது. 2 காலம் தமிழக முதல்வராக பணியாற்றிய அண்ணாதுரை 1969 ஆண்டு பிப்ரவரி 3 இறந்தார். அவர் புற்றுநோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த போதிலும் அவர் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டார். அவருக்கு புகையிலை மெல்லும் பழக்கம் இருந்ததால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைய செய்தது. அவரின் இறுதி மரியாதையில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அவரது இறுதி ஊர்வலத்தில் சுமார் 15 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர். இவருடைய உடல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு இவரின் நினைவை போற்றும் வகையில் இவ்விடம் அண்ணா சதுக்கம் என்ற பெயரில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
ஸோ மக்கள்ஸ், ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு. ஸோ ப்ளீஸ் கீப் ஹியரிங் வார்த்தா பாட்காஸ்ட். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் மனோஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வார்த்தா பாட்காஸ்ட்.